السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذريته وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்வதோடு, அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இம்மை மறுமையின் நன்மைகளையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் இந்த வாழ்க்கையில் நல்ல முடிவையும் மறுமையில் சொர்க்கத்தின் வீட்டையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களோடு நம்மை வாழ வைத்து நல்லோர்களோடு சேர்த்து வைப்பானாக, ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரையை நாம் படித்து வருகிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 116வது வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். وَقَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا سُبْحَانَهُ بَلْ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ كُلٌّ لَّهُ قَانِتُونَ بَدِيعُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَإِذَا قَضَى أَمْرًا فَإِنَّمَا يَقُولُ لَهُ كُن فَيَكُونُ الله سبحانه وتعالى இதற்கு முந்தைய வசனங்களிலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி பேசிக் கொண்டார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விஷயங்களை கூறினார். அவர்கள் பேசியது என்ன? ஒவ்வொரு கூட்டத்தாரும் பெருமை அடித்தனர், நம்மை தவிர யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று. மற்றவர்களை இழிவாக பேசினார்கள். இப்படி அவர்களுடைய அந்த பெருமை, அவர்கள் நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வின் நண்பர்கள், சொர்க்கம் எங்களுக்குத்தான் என்பதாக பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அதற்குரிய ஆதாரத்தை முன்வையுங்கள். ஆதாரத்தை முன்வைக்காமல் நீங்கள் இவ்வாறு பேசுவது சரியல்ல. யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொன்னார்கள். அப்ப ரெண்டு பேருமே தவறான ஒரு கொள்கையில் இருந்து கொண்டு ஒருவர் மற்றவரை இகழ்வது படிப்பது எந்த விதத்திலே நியாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினார். பிறகு அதைத் தொடர்ந்து அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மீது செய்து கொண்டிருந்த அநியாயத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே யூதர்கள் நுழைய விடாமல் கிறிஸ்தவர்கள் தடுத்துக் கொண்டிருந்ததையும், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அசுத்தங்களையும் கழிவுகளையும் கொட்டி அல்லாஹ்வுடைய பள்ளியை வீணாக்கியதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினார். ஆக இதற்கு முந்தைய வசனங்களில் இருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறி மாறி கூறி அந்த செயல்கள் எப்படி தவறு, அந்த செயல்களால் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எத்தகைய அல்லாஹுவின் தண்டனைக்கு ஆளானார்கள் என்பதை அல்லாஹ் கூறி வந்தான். அதனுடைய தொடரில் தான் இந்த 116வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள் என்று கூறி, இதிலே ஒவ்வொருவரும் ஒரு இறை தூதருக்கு தங்களை நெருக்கமானவர் என்று கூறி, நாங்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று கூறிக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே, எத்தனையோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வேதத்திலே இறக்கப்படாத பெரும் பாவங்களிலிருந்து சிறு பாவங்கள் வரை, அழிச்சாட்டியங்களிலிருந்து அநியாயங்கள் வரை, அதுபோன்று மார்க்கத்தில் சொல்லப்படாத நூதன அனுஷ்டானங்கள், பிதஅத்துகள், அநாச்சாரங்கள் வரை இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் எப்படி வரம்பு மீறினார்கள் என்பதைத்தான் இந்த 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு வரம்பு மீறுதல் இப்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா குர்ஆனிலே. அதாவது தொடக்கத்தில் முதல் முதலாக இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். பிறகு குர்ஆனிலே தொடர்ந்து அல்லாஹு தஆலா இவர்களுடைய இந்த அநியாயமான அக்கிரமமான கூற்றை பல வகைகளிலே எச்சரிக்கை செய்கிறான். அந்த அநியாயமான கூற்று என்ன என்றால், வகாலு தஹதல்லாஹு வலதா. அல்லாஹ் மிக பரிசுத்தமான சுப்ஹானா, அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது, அல்லாஹ் தனக்கு ஒரு சந்ததியை குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பேசுகிறார்கள். இவ்வளவு மோசமான வார்த்தை இது. ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்திலே, அந்த ரஹ்மானுடைய விஷயத்திலே, யார் தான் இறக்கிய அத்தனை வேதங்களிலும் எனக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எனக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, எனக்கு எந்த விதமான படைப்பினங்களின் தேவையும் தனக்கு இல்லை என்று தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தானோ, அந்த ரப்பின் விஷயத்திலே அவர்களுடைய அத்துமீறுதல் அல்லாஹ் கூறுகிறான். இவர்கள் பேசுகிறார்கள், இத்தகதல்லாஹு வலதா, அல்லாஹ்விற்கு அல்லாஹ் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று. சூரத்து தௌபாவிலே 31வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், وقالت النصارى المسيح ابن الله, நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். 30வது வசனம். 31 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து இதை தொடர்ந்து சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முதன் முதலாக இந்த வார்த்தையை யூதர்கள் உருவாக்கினார்கள், அல்லாஹ்விற்கு குழந்தை என்ற வார்த்தை. அவர்களிலே உள்ள கேடு கேட்ட பாவிகள் இந்த வார்த்தையை இட்டுக் கட்டினார்கள். ஏன்? அப்போதுதான் அல்லாஹுவிடமிருந்து மக்களை பிரிக்க முடியும், அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் தூய நேர்வழியிலிருந்து மக்களை பிரிக்க முடியும் என்பதற்காக. என்ன செய்தார்கள்? உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-பக்ராவுடைய 259வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்லடியாராக இருந்தார்கள். இஸ்ரவேலர்களுடைய கடைசி நபியாக இருந்தார்கள். இஸ்ரவேலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு வரை அவர்கள் ஒரு ஊர் வழியாக சென்று கொண்டிருந்த போது அந்த ஊருடைய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து சின்னா பின்னமாகி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் செத்து அவர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் அங்குமிங்கும் தெரியும்படியாக சிதறி கிடந்தனர். இதை பார்த்து உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு விதமான கேள்வி ஏற்பட்டது. அல்லாஹ், இப்படி சின்ன பின்னமாகி சிதிலமாகி இந்த ஊர் மக்களே இறந்து யாருடைய எலும்பு எது என்று தெரியாத அளவுக்கு இப்படி அவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் இதை எப்படி உயிர்ப்பிப்பான், இந்த இடத்துல எப்படி உயிர்ப்பிப்பான் என்பது ஆட்சேபனின் அடிப்படையில் அல்ல, அந்த உயிர்ப்பிக்கும் விதத்தை தான் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில். நபிமார்கள் அல்லாஹ்வின் மீது ஆட்சேபனை செய்ய மாட்டார்கள், வானவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆட்சேபனை செய்ய மாட்டார்கள். அறிவில்லாத சிலர் வேண்டுமானால் அப்படி பேசலாம். ஆட்சேபனை செய்வது வானவர்களுக்கோ அல்லது இறை தூதர்களுக்கோ அல்லாஹ்வின் மீது ஆட்சேபனை செய்வது தகுதியான ஒன்றல்ல. அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வை அறியாத அளவிற்கு குறைவான இல்மு உடையவர்கள் அல்ல வானவர்களோ அல்லது நபிமார்களோ. அப்ப எப்படி உயிர்ப்பிப்பான் அல்லாஹ் என்று கேட்டது, அது முடியாத ஒன்று என்று எண்ணியோ அல்லது அல்லாஹ் எழுப்புவதில் சந்தேகித்தோ அல்ல, அந்த எழுப்பக்கூடிய விதத்தை தான் பார்க்க வேண்டுமே என்று. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு பதிலையும் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்,
அந்த நபியை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அரினி கைஃப துஹ்யில் மௌதா, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பார் என்று எனக்கு காண்பி அல்லாஹுவே, என் இறைவனே என்று. அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களின் சந்தேகத்தை போக்குவதற்காக யாராவது சந்தேகிப்பவர் இப்படி சந்தேகிக்கலாம், கால அவலம் சுமீன், அல்லாஹுக்கு தெரியாதா இப்ராஹிம் நபியுடைய உள்ளம், இப்ராஹிமே உனக்கு அதன் மீது ஈமான் இல்லையா என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என் இறைவன் எப்படி அதன் மீது எனக்கு ஈமான் இல்லாமல் இருக்க முடியும், அதை நான் கண்கூடாக பார்க்கும் போது எனது உள்ளத்திலே ஒரு திருப்தி ஏற்படும், அதை கண்கூடாக பார்ப்பதற்கு தான் நான் கேட்கிறேனே தவிர சந்தேகத்தில் கேட்கவில்லை என்று அவர்களின் வாயிலாகியே அவர்கள் கேட்டதின் நோக்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி இறை தூதர்கள் மீது நன்னம்பிக்கையை உயர்ந்த மதிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய மூமின்களுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கின்றார். கழுதையும் போச்சு எல்லாம் போய் கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை எழுப்பி, உசைரே நீங்க எவ்வளவு நாள் தூங்குனீங்க, காலையில தூங்கியிருந்தா சாயந்தரம் ஆயிருக்கு, அரை நாள் ஆயிருக்கும், அல்லது அடுத்த நாள் சாயந்தரமா இருந்தா ஒன்றரை நாள் ஆயிருக்கும் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்துல நீங்கள் 100 வருஷம் தங்கி இருந்திருக்கிறீர்கள், எப்படி இருக்கும் உசைர் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு, அல்லாஹ் சொன்னா பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு பாருங்க, நீங்க வச்சிருந்த தண்ணி பாருங்க கெட்டு போகாம அப்படி இருக்கு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பக்கம் பார்க்க சொன்னாங்க, ஏன் நீங்க பாருங்க கழுதை, அந்த கழுதையை பாருங்க அதனுடைய ஆழத்தை பார்த்தா அது அப்படியே இருந்த இடத்துல இறந்து போய் அதனுடைய சதை தோல் எல்லாம் அரிஞ்சு சுத்தமா இல்லாம போய் மட்டும் அப்படியே கிடக்குது. அல்லாஹ் உனது கழுதையை பார், இப்போது உண்மை நாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்கப் போகிறோம், இப்போது இந்த எலும்புகளை பார்த்துக் கொண்டே இரு என்ன நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்க அந்த எலும்புகள் புத்துணர்ச்சி பெறுகின்றன, அதிலே அல்லாஹ் சதையை பொருத்துகிறான், பிறகு சதையின் மீது தோலை பொருத்துகிறான், அந்த செத்து கிடந்த அந்த கழுதை உயிர் பெற்று எழுகிறது. அத்தாட்சியாக தௌரா அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களது உள்ளத்திலே இறக்கினார். யூதர்கள் இந்த ஆண்டுகளிலே அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட போர், அவர்கள் நாடு கடத்தப்பட்டது, சிறைபிடிக்கப்பட்டதிலே தௌராத்தினுடைய ஏடுகள் எல்லாம் சிதறுகின்ற அளவிற்கு, காணாமல் போகின்ற அளவிற்கு அவர்களது நிலை மார்க்க நிலை மாறியிருந்தது. அப்ப இந்த நேரத்தில் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னை நபி என்று சொல்கிறார்கள், அல்லாவின் பக்கம் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த மக்கள் கேட்கிறார்கள், அத்தாட்சி என்ன வைத்திருக்கிறார், தௌராத்தை ஓதி காட்டுகிறார்கள். அப்படியே மனப்பாடமாக தௌராத்தை ஓதி காட்டியவுடனே அவர்களிலே கொஞ்ச நஞ்சம் தௌராத்தை தெரிந்து வைத்திருந்தவர்கள், இது அப்படியே மூசா நபியின் மீது இறக்கப்பட்ட தௌராத்தாக இருக்கிறதே, யாருமே நம்மில் இதை மனப்பாடம் செய்ய முடியாமல் இருந்தபோது இவர் இதை மனப்பாடம் செய்திருக்கிறார் என்றால் கண்டிப்பா இவர் அல்லாஹ்வுடைய குழந்தையாத்தான் இருக்கணும். அங்கிருந்து இவர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி புனிதமாக ஆக்க ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வின் குழந்தை என்று. அவர்களுடைய இறுதி நாள் வரை அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், திருந்தியவர்கள் திருந்தினார்கள், ஆனால் ஒரு பெரும் கூட்டம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்றே நம்பிக்கொண்டிருந்தது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னார்களே. அடுத்து அது போன்று வக்காலத்தின் நசார மசீஹ குழந்தை, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று எப்படி சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே இருக்கின்றவரை அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நசாரா என்று அறியப்பட்ட அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்கள், ஹவாரியூன் என்று அறியப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த நசாரா என்ற பெயர் வருகிறது. நசாரா என்ற பெயர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும்போது இந்த பெயர் கிடையாது. ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது யாபனி இஸ்ராயில், யாபனி இஸ்ராயில், யாபனி இஸ்ராயல் இஸ்ரவேலர்களே, இஸ்ராயலின் சந்ததிகளே, யாக்கோபின் சந்ததிகளே என்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய மாணவர்களாக தோழர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ஹவாரியூன் தனது உற்ற தோழர்களுக்கு ஈசா சொன்ன போது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கொல்ல வந்தார்கள். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மறைந்தார்கள் அல்லாஹ் நாடிய இடத்திலே. பிறகு அல்லாஹ் நாடிய விதத்திலே அவர்களை உயர்த்தினார். ஒன்று அங்கே குழுமி இருந்தவர்களில் அல்லது தேடி வந்தவர்களில் ஒருவர் மீது ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த தோற்றம் போடப்பட்டது. எதிரிகள் அந்த தோற்றம் போடப்பட்டவர் ஈசா நபி என்று எண்ணி கொலை செய்து விட்டார்கள். பிறகு அவர்கள் ஈசா நபியை கொலை செய்தோம் என்றால் அவருடைய மாணவர் 12 பேர் இருந்தாங்களே, இப்ப 11 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த ஒரு ஆள் என்ன ஓடினாரு? இல்ல ஈசான் அந்த மாணவர்கள் தான் நம்ம கொண்டுட்டோம்னு சொல்ல ஈசா நபி எங்க போனாங்க அப்படிங்கிற அதே கன்ஃபியூஷன்ல அவர்கள் இருந்து கொண்டே இருக்கும் போதுதான் பின்னாடி ஏறக்குறைய அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த ஒரு கற்பனை கதை இட்டு கட்டப்படுகிறது. எப்படி கற்பனை கதை? ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார்கள், பிறகு உயிர் பெற்று எழுந்து வந்தார்கள், இவரிடத்துல பேசினாரு அவரிடத்துல பேசினாரு என்பதாக கற்பனை கதைகள் எழுதப்பட்டு ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களை கொண்டு அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று யூதர்களுக்கு போட்டியாக கிறிஸ்தவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்போதிலிருந்துதான் நசாரா என்ற பெயர் வருகிறது. ஏனென்றால் அந்த கொள்கை முதன் முதலாக அந்த இடத்திலிருந்து கிளம்பிய காரணத்தால் அந்த ஷாம் என்ற இடத்துல நாசிரத் என்ற ஊரில் இருந்து அந்த கொள்கை கிளம்பிய காரணத்தால் அவர்களுக்கு நசாரா என்று பெயர் அறியப்பட்டது. பிறகு அந்த கொள்கையை எந்த ஊரில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி அவர்களுக்கு நசாரா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப இவர்கள் ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மொஜிசாவை வைத்து அவர்கள் தந்தை இல்லாமல் பிறக்கப்பட்ட அந்த அதிசயத்தை வைத்து அல்லாஹுடைய குழந்தை என்று பேச ஆரம்பித்தார்கள் அவர்களில் ஒரு கூட்டம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் இங்கே சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவின் அல்லாஹ் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று பேச ஆரம்பித்தார்கள். இப்ப இந்த இடத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, உடனே அல்லாஹ் சொல்கிறான் சுப்ஹானா, அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன், அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். இப்ப நம்ம ஒரு சில வசனங்களின் மூலமாக இந்த வார்த்தை எவ்வளவு அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, மோசமான வார்த்தை என்றால் சூரத்துல் கஹ்ஃப் அந்த 18வது வசனத்தை நீங்கள் ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட பரிசுத்தமான நேரான வேதம் என்று சொல்லும் பொழுது வயுனல்லதீன காலு தஹத அல்லாஹு வலதா, இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது யார் அல்லாஹ் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களோ அவர்களை எச்சரிப்பதற்காக, அவர்களை எச்சரிப்பதற்காக. அவர்களுக்கும் அறிவில்லை, அவர்களின் மூதாதைகளுக்கும் அறிவில்லை, முட்டாள்கள், பரம்பரை முட்டாள். ஏன் மூதாதைகள் முட்டாள்தனமாக கூறிய வார்த்தையை எவ்வளவு வேத வசனங்களை கொண்டு விளக்கப்பட்டதற்கு பிறகும் இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, மாலகும் பிஹி மின் இல்மின், அறிவே இல்லாத மக்கள், இவர்களுக்கும் அறிவில்லை, இவர்களின் மூதாதைகளுக்கும் அறிவில்லை. கபுரத் கலிமதன் தக்ருஜு மின் அஃவாஹிஹிம், இவர்களது வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தை மிக மிக மோசமான வார்த்தை, மிக பயங்கரமான வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தை. கபுரத் கலிமதன் சாதாரண வார்த்தை சொல்றோமா இல்லையா? ஒருத்தர் யாராவது ஒரு கண்ணியமான ஒருத்தரை திட்டாரே, அவரை பார்த்தா இவ்வளவு பெரிய வார்த்தையை நீ சொல்லிட்ட, என்ன பார்த்தா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட, அல்லாஹ் சொன்னான் கபர கலிமதன், இவர்களது வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை இது சாதாரண வார்த்தை அல்ல, மிகப்பெரிய வார்த்தை. ஈய குளூன இல்லா கதிபா, பொய் சொல்கிறார்கள், பொய்யை தீவிர வேற எதையும் சொல்லவில்லை. சூரத்துல் கஹ்ஃப் எப்படி அல்லாஹ் சொல்றானா பாருங்க, சூரத்துல் கஹ்ஃப் உடைய ஆரம்ப வசனங்கள்லயே அல்லாஹ் சொன்னான். அடுத்து பாருங்க சூரா மரியம் 19வது அத்தியாயத்தில் 88 to 93 அல்லது 94 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள், وَقَالُوا اتَّخَذَ الرَّحْمَنُ وَلَدًا. இவர்கள் பேசுகிறார்கள், ரஹ்மான் தனக்கு குழந்தையை எடுத்துக் கொண்டான் என்று.
لَقَدْ جِئْتُمْ شَيْئًا إِدًّا.
மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பழிச்சொல்லை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். மிகப்பெரிய அபாண்டமான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அந்த அபாண்டமான அந்த பெரிய வார்த்தை மனுஷ சொல்வானா இல்லையா, நீ சொன்ன இந்த வார்த்தையில என் உள்ளமே நொறுங்கி போச்சு, என் நெஞ்சே வெடிச்சு போச்சு, என் மனசே வேதனை பட்டு போச்சு. சொல்றமா இல்லையா மனுஷன், நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மகா பரிசுத்தமானவன் அந்த ரப்பை பார்த்து இவர்கள் என்ன சொன்னார்கள், ரஹ்மான் தனக்கு குழந்தையை எடுத்துக் கொண்டதாக. லகத் ஜிப்தும் ஷைஅன் இத்தா, மிகப்பெரிய அபாண்டமான வார்த்தையை சொன்னீர்களே, உங்கள் வார்த்தையின் விபரீதம் உங்களுக்கு புரியவில்லை, அந்த வார்த்தையின் விபரீதத்தை வானம் புரிந்து வைத்திருக்கிறது, பூமி புரிந்து வைத்திருக்கிறது, மலை புரிந்து வைத்திருக்கிறது. தகாது ஸமாவாது யதஃபத்தர், வானம் அப்படியே இந்த வார்த்தையால் நடுநடுங்கி சிதறி தூள் தூளாக ஆகிவிட நெருங்குகிறது. அது நடுங்குகிறது இந்த வார்த்தையால். நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது வானத்திற்கு நடுக்கம் ஏற்படுகிறது, பூமி பிளந்து விட நெருங்குகிறது. மலை அப்படியே சுக்குநூறாக கீழே விழுந்து விட நெருங்குகிறது. நீங்கள் இவ்வாறு கூறுவதனால் வானங்கள் வெடித்து விடவும், பூமியில் பூமி பிளந்து விடவும், மலைகள் இடிந்து நொறுங்கி விடவும் நெருங்கி விடுகிறது. அப்ப அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, உணர்வில்லாத படைப்புகள் என்று யாரும் எண்ணி விடாதீர்கள். வானத்திற்கு உணர்வு இருக்கிறது, பூமிக்கு உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு படைப்பிற்கும் அதற்குரிய உணர்வுகளை அறிவை, அதிலும் அல்லாஹ்வை பற்றிய அறிவை அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பிலும் சித்ராவாக படைத்திருக்கிறார். குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, நான் படைத்த ஒவ்வொரு படைப்பும் என்னை எப்படி தொழ வேண்டும், என்னை எப்படி துதிக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், வானத்தில் உள்ளவர்கள் எனக்கு சுஜூது செய்கிறார்கள், பூமியில் உள்ள படைப்பினங்கள் எனக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மனிதர்களில் ஜின்களிலும் சிலர் சுஜூது செய்கிறார்கள். அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகளாகவும் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல மனிதர்கள் தவிர யாரும் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்வதை மறுக்கவில்லை. அந்த மனித கூட்டத்தில், ஜின் கூட்டத்தில் பல பல மக்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய மறுக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வானம் இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை கேட்பதால் அது வெடித்துவிட நெருங்குகிறது, பூமி பிளந்துவிட நெருங்குகிறது, மலையோ அப்படியே சுக்குநூறா அப்படியே தூள் தூளாக ஆகிவிடுவதற்கு நெருங்குகிறது. அல்லாஹ் அதை தடுத்து வைத்திருக்கவில்லை என்றால் அது அந்த வார்த்தையால நடுங்கி அப்படி ஆகியிருக்கும் கண்டிப்பாக. வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. அப்ப இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், எதனால இவையெல்லாம் இப்படி செய்கின்றன, ரஹ்மானுக்கு குழந்தை இருக்கிறது என்று இவர்கள் சொல்லி அந்த குழந்தையை அழைக்கிறார்களே. உமா எழுதி ரஹ்மான், ரஹ்மானுக்கு குழந்தையை எடுத்துக் கொள்வது தகுதியானதல்ல. ஏன், நான் படைத்த படைப்பில் யாராக இருக்கட்டும், வானத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், பூமியில் உள்ளவர்களாக இருக்கட்டும், எனக்கு முன்னால் வருவதாக இருந்தால் அடிமையாகத்தான் வர வேண்டும். மனைவியாகவோ, துணையாகவோ, குழந்தையாகவோ, பேரன் பேத்திகளாகவோ, மாமன் மச்சான்களாகவோ அல்லாஹ்விற்கு முன்னால் வருவதற்கு எந்த படைப்புக்கும் தகுதி இல்லை. எனக்கு அடிமையாகத்தான் எனக்கு முன்னால் வர வேண்டும். لقد احصاهم وعدهم عدا, இவர்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன், கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அப்ப அதே போல சூரத்து தௌபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கடுமையாக இந்த வார்த்தையை ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்கிறான். அதே போல சூரத்து மாயிதாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், முதல் தடவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூர அல்மாயில் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்ததாக 72-75 வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறான். எப்படி 22வது வசனத்திலே லக்கத் கஃபரல் லதீன காலு, திட்டமாக இப்படி பேசியவர்கள் காபிர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படி? இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், நிச்சயமாக அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் மரியமுடைய மகன் ஈசா என்று சொன்னவர்கள் காபிர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. وقال المسيح مسيح எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்? இஸ்ரவேலர்களின் மக்களே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவன்தான் எனக்கும் கடவுள் உங்களுக்கும் கடவுள். யார் அல்லாஹ்விற்கு இணை வைப்பானோ அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்துவிட்டான், ஹராமாக்கிவிட்டான், அவனுடைய தங்குமிடம் நரகம்தான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்களும் காபிராகிவிட்டார்கள், அவர்களும் காபிராகிவிட்டார்கள். ஒரு கடவுளை தவிர மற்றொரு கடவுள் இருக்கவே முடியாது. இவர்கள் இப்படி பேசுவதிலிருந்து விலகவில்லை என்றால் இவர்களிலே இந்த காபிர்களுக்கு கடுமையான வேதனை அதி சீக்கிரம் வந்தே தீரும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறான். 6வது அத்தியாயத்தில் 101வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இப்படி அல்லாஹ்வின் மீது பழி சொல்கிறார்களோ, தவறான முறையிலே பேசுகிறார்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கேட்கிறான் பாருங்கள். இந்த மக்கள், அதாவது குறிப்பா இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது ஒட்டுமொத்தமா எல்லாரையும், யாரு? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இனத்தைச் சேர்ந்த குரைஷிகள், இவர்களும் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னார்கள். யாரை? மலக்குகளை. மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று மக்காவுடைய முஷ்ரிக்குகள் பேசினார்கள். அப்ப அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னதில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள் எல்லாம் சமமானவர்கள். இந்த மூன்று பேரையும் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஜின்களை இவர்கள் அல்லாஹ்வின் இணைகளாக நினைத்தார்கள். எப்படி? ஜின்களை அல்லாஹ்வின் இணைகளாக. இப்ப பேய் பிசாசுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இந்த சாமி செய்து அது செய்து இதெல்லாம் என்ன? ஜின்களுடைய சேட்டைகளால் நிகழ்த்தப்படுகின்ற அந்த விஷயங்களை கொண்டு இதெல்லாம் இந்த ஜின்களுக்கு அவ்வளவு பெரிய கடவுளுடைய சக்தி இருக்குது, அது வந்து சொல்லிச்சு பாருங்க, இந்த குறி சொல்றதை எல்லாம் வைத்துக் கொண்டு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறம் முட்டாள்களா, அல்லாஹ் இந்த ஜின்களை படைத்திருக்கிறான். படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்கள் படைத்தவனுக்கு எப்படி இணையாக முடியும்? மனுஷன் ஒத்துப்பானாங்க, இப்ப இந்த மைக்கு இதை செஞ்ச மனுஷனுக்கு சமமா இருக்குன்னா யாராவது கேட்டுப்பாங்க? இந்த கம்ப்யூட்டர் மனுஷனுக்கு சமமா இருக்குன்னா யாராவது நம்புவாங்களா? இந்த டேபிள் இது செஞ்சவனுக்கு சமமா இருக்குன்னா யாராவது ஏற்றுப்பாங்களா? செய்தவனுக்கு சமமாக செய்யப்பட்ட பொருள் வருமா? வரவே வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஆக்கவே இல்லை. அப்ப இவற்றையெல்லாம் படைத்தவன் அவன், செய்தவன் அல்ல. செய்தவன் என்றால் என்ன? செய்தவன் என்று சொல்லப்படும், ஒரு நாலு பொருள்களை வச்சு ஒரு பொருளை உருவாக்கினா செய்தவன், கண்டுபிடிப்பவன், உருவாக்குவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பொருளையும் இல்லாமையிலிருந்து புதிதாக உண்டாக்கியவன். அடுத்தது நல்லா சொல்லுகிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த ரப்புக்கு படைக்கப்பட்ட இந்த ஜின்களை நீங்கள் இணை என்று சொல்கிறீர்களே. வஹரஹூ லஹு பனீன வ பனாத்தின் பிகைரி இல்மின், முட்டாள்தனமா, மடமைத்தனமா, அறிவு இல்லாம அல்லாஹ்வுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கற்பனை செய்தீர்களே. ஆண் குழந்தைகளை கற்பனை செய்தது யார்? யூதர்கள். யாரை சொன்னார்கள்? யூதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. கிறிஸ்தவர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அடுத்து முஷ்ரிக்குகள், மலக்குகளை, அல்லாஹ்வின் பெண் குழந்தைகள். அல்லாஹ் சொல்றாங்க, அநியாயக்காரனோட இல்லாம அறிவு இல்லாம அல்லாஹ்வுக்கு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு பங்கு போட்டுட்டு இருக்கீங்களா? சுபஹானஹு, அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன். இவர்கள் கூறக்கூடிய இந்த கீழ்த்தரமான பேச்சிலிருந்து அல்லாஹ் ரொம்ப உயர்ந்தவன் சொல்றான். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? வானம் பூமிகளை எல்லாம் அவை இல்லாமல் இருந்த போது முன்மாதிரியின்றி அவற்றை இல்லாமையிலிருந்து உண்டாக்கியவன். அண்ணா யகூலஹு வலதுன் வலம் தக்குல்லஹு சாஹிபா. என்ன லாஜிக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 101வது வசனம் சூரா அல் இம்ரான். அல்லாஹ் சொல்கிறான், எப்ப
எப்படியப்பா அல்லாஹ்வுக்கு குழந்தை உண்டாக முடியும், குழந்தை இருக்க முடியும், அவனுக்கு மனைவி இல்லையே. வலம் தகுல்லஹு சாஹிபா, அவன் யாரையும் மனைவியாக தனக்கு எடுத்துக்கொள்ளவில்லையே, யாரையும் அவன் தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளவில்லையே, எப்படி அவனுக்கு குழந்தையை கற்பனை செய்கிறீர்கள்? அப்ப இந்தியாவுடைய முஷ்ரிக்குகள் அதுக்கு மேல கேடுகட்டும். இந்தியாவுடைய முஷ்ரிக்குகள் அந்த முந்தி கேடுகட்ட மூணு கூட்டத்தை விட கேடுகட்டவனுவ, அவனோ கடவுளையும் கற்பனை செஞ்சு கடவுளுக்கு மனைவியும் கற்பனை செஞ்சான். பார்த்தானு ஆகா, மனைவி இல்லாம குழந்தைய சொன்னதான பிரச்சனை, மனைவி சேர்த்து கற்பனை பண்ணிடுவான் சொல்லிட்டு ஐடியா பண்ணான். காசுகள் முஷ்ரிக்குகள் லானத்து மாயாலேயும் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. அவன் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான், அழியும் எல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்லக்கூடிய யாருக்காவது எல்லாம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே 116வது வசனத்திலே இதைத்தான் சொல்கிறான், வகாலு தஹதல்லாஹு வலதா. எப்படி கேவலமான பேச்சு! அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது, அல்லாஹ் குழந்தையை தனக்கு எடுத்துக்கொண்டான் என்று இவர்கள் பேசுகிறார்களே. சுப்ஹானஹு, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவர். லஹு மா ஃபி ஸமாவாதி வல் அர்தி, அவனுக்கு குழந்தைக்கு என்ன தேவை இருக்கிறது சொல்லுங்க? குழந்தைக்கு என்ன தேவை இருக்கிறது அல்லாஹ்விற்கு? ஒன்று, அவன் இந்த இழிவான செயல்களில் இருந்து, படைப்பினங்களுக்குள்ள இந்த தேவைகளில் இருந்து அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இந்த இச்சை என்பதும் இனப்பெருக்கம் என்பதும் இது அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில், அல்லாஹ் அந்த படைப்பினங்களுக்குள்ள தேவையை ஏற்படுத்தினாலே அதன் அடிப்படையிலே உள்ள ஒரு குணம் இது, ஒரு தேவை. சரியா இல்ல? இதிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏன்? லகுமா பித்தமாவாசி வளர்ந்து, வானம் பூமியில் உள்ளது எல்லாம் அவனுக்கே எப்போதுமே சொந்தமானது. அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? தனக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், எப்போதும் உயிரோடு இருப்பவன், அனைத்தையும் அவனே நிர்வகிக்கிறான். அப்ப யாரையெல்லாம் இவர்கள் குழந்தை என்று கற்பனை செய்கிறார்களோ, அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் இருந்து பிறந்த குழந்தைன்னு சொன்னோம், கடவுளுடைய குழந்தைன்னு சொன்னா ஒன்னு ரெண்டுத்துல ஒரு விஷயம் சொல்லணும், அப்படித்தானே? கடவுளுடைய குழந்தைன்னு சொன்னா ஒன்னு ரெண்டுல ஒரு விஷயத்தை சொல்லணும். எப்படி? கடவுள் ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான வார்த்தை இது, எவ்வளவு மோசமான வார்த்தை இது, புரியுதா உங்களுக்கு? அல்லது என்ன சொல்லணும், கடவுள் ரெண்டு, அதாவது ஒரு ஜோடி கணவன் மனைவி குடும்பம் சேர்ந்தப்ப அதன் வழியா அந்த தாயினுடைய கருவுல குழந்தையா வந்து வெளியே வந்தாரு, அப்படித்தானே சொல்லணும்? ரெண்டுத்துல ஒரு விதத்துல சொல்லணும். அப்ப ரெண்டுமே எவ்வளவு மோசமான வார்த்தை இது! அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பரிசுத்தம், அவனுடைய அழு, அவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று படித்தோம் அல்லவா? அரசிற்கு மேலே உயர்ந்த அந்த பரிசுத்தமான இறைவன் இப்படி அவனுடைய அத்தனை உயர்வுகளையும் கண்ணியங்களையும், அந்த அதாவது கம்பீரத்தையும் மதிக்காமல் அவனை சாதாரண ஒரு படைப்புகளை போன்று ஒப்பிட்டு, அந்த படைப்புகள் பிறப்பதை போன்று அவன் குழந்தையாக பிறந்தான் என்று சொல்வது எவ்வளவு கேவலமான வார்த்தை இது! அல்லாஹ் சொல்லி என்னை யாரும் நினைத்தீர்கள், குல்லுல்லஹு காணித்தூன், எனக்கு எல்லாம் பணிந்து கொண்டிருக்கிறது, எனக்கு எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது. பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வானம் பூமிகளை எல்லாம் முன்மாதிரி இன்றி நான் படைத்திருக்கிறேன். வஇதா கபா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், நான் ஒரு முடிவு செய்து விட்டால், நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், குன் என்று சொல்வேன், அது ஆகிவிடும். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள எனக்கு, மகிமை உள்ள எனக்கு நீங்கள் குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப கோபப்படுகிறான் சகோதரர்களே, ரொம்ப கோபப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த பரிசுத்த இந்த தன்மையை குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்கிறார், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வ லம் யூலத். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவான முஹக்கமான வார்த்தையிலே அல்லாஹ் சொன்னான், நான் யா குழந்தையாக எடுத்துக்கொள்ளவில்லை, நான் யாருக்கும் குழந்தையாக பிறக்கவும் இல்லை. லம் யலித் வ லம் யூலத், இந்த சூரா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இரக்காக முஷ்ரிக்குகள் சொல்லக்கூடிய அத்தனை கேவலமான தன்மைகள் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள சொல்கிற இந்த தூய்மையான இந்த திருவாசகம், இந்த உயர்ந்த ஆயத்துகள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மகத்துவம் மிக்கன என்றால், குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு அல்லாஹ் இதை ரப்பல் ஆலமீன் உயர்த்தி இருக்கிறார். சிபத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய சிபத் என்று அல்லாஹ் இந்த சூரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூராவை அமைத்திருக்கிறார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அமீராக அனுப்பி வைத்தார்கள். அப்போ போருக்கு அமீரா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தொழுகையை நடத்துவாங்க. இமாமா யார் இருக்காங்களோ அவங்க தான் படைக்கு தளபதியா இருப்பாங்க, அவங்க தான் அமீரா இருப்பாங்க. நம்ம காலத்துலதான் தலைக்கில இமாம்னா யாருன்னா எடுபிடின்னு அர்த்தம். இமாம்னா யாரு? பள்ளிவாசல் இமாம் சார்னா யாரு? எடுபிடி. கமிட்டிலாம் வந்து மீட்டிங் போடும்போது, இமாம் சார் ரெண்டு டீ சொல்லுங்க, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இமாம் சார் ரெண்டு வடை சொல்லுங்க, இமாம் சார் அவர் மோதி நாளை கூட்டிட்டு வாங்க, அந்த பையில எடுத்துட்டு வாங்க. இமாம் சாப்னா யாரு? நம்ம ஊர்ல பள்ளிவாசல்ல எடுபிடி வரைச்சிடும். அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் சடங்குகளை நடத்தி கொடுக்கறது. எங்க வீட்டுல கல்யாணம்னா வாங்க, எங்க வீட்டுல மையத்து உழுதுச்சுனா வாங்க, பிள்ளைக்கு காது குத்துவாங்க, புள்ள பெரு பெரியலை துவா ஓதுவாங்க, வீட்டுல கப்பலுக்கு போறாங்க துவா ஓதுவாங்க. உங்களில் உள்ள இமாமை நீங்கள் அமீராக ஆக்காதவரை, உங்களின் அமீரை நீங்கள் இமாமாக ஆக்காதவரை இந்த சமுதாயம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம், அவங்க தான் அமீர், அவங்க தான் காயித், அவங்க தான் கமாண்டர், அவங்க தான் அவங்க அது எல்லாமே. அடுத்து யாரு? அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மூமின்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் தான் மூமின்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அவர்கள் தான் மூமின்களுக்கு தளபதி. அது அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மான், அலி எல்லாம் அப்படித்தான் வந்துட்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப நம்ம கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால், நமக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால், மீண்டும் நாம் இழந்த கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், கொடி பிடிச்சா பத்தாது, கோஷம் போட்டா பத்தாது, போராட்டம் நடத்தினா பத்தாது, வாழ்வாள் கத்தினா பத்தாது, அங்கங்க தங்க ஆரம்பிச்சு இயக்க ஆரம்பிச்சா பத்தாது. என்ன செய்யணும்? உங்களில் மார்க்கத்தை படித்தவர்களை நீங்கள் உங்களது அமீராக, அவர்களிடத்தில் உங்களது பொறுப்பை ஒப்படையுங்கள், அவர்களது வழிகாட்டுதலின்படி செய்யுங்கள். புரியுதா? அதெல்லாம் எங்க நீங்க வேற, அவர்கிட்ட ஆறாம் வந்தவர் ஆனால் வந்தவர், நாங்க எது செய்ய முடியும்? முடிஞ்சு போச்சு. எப்போது இல்மிலிருந்து தலைமைத்துவம் பிரிந்ததோ, எப்போது இல்மிலிருந்து தலைமைத்துவம் பிரிந்ததோ, முஸ்லிம்களுக்கு அழிவு ஆரம்பித்தது. சஹாபாக்கள்லயே ரொம்ப அறிஞ்சவங்க யாரு சொல்லுங்க? சீக்கிரமா சொல்லிக்கிட்டே போங்க. அடுத்து சொல்லணுமா இல்லையா? யாரு? அபூபக்கர். அவர்கள் தான் அவங்களுடைய கலீபா. அடுத்து அபூபக்கருக்கு பிறகு சஹாபாக்களிலேயே அதிகம் அறிந்தவர் யார்? உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தான் அவர்களுக்கு கலீபா அடுத்தது. அவர்கள் தான் இமாமத்து செய்தார்கள். அடுத்து சஹாபாக்களிலேயே அடுத்து உமருக்கு அடுத்து மிக அறிந்தவர்கள் யார்? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தான் முஃமின்களுக்கு கலீபா, அவர்கள் தான் முஃமின்களுக்கு தளபதி. அடுத்து ஆகி எப்போது திரும்ப கல்வியை படித்த உமர் போல் அப்துல் அசீஸ் வந்தாரோ, அவரை முஸ்லிம்கள் ஹாமிசுல் குரபா, அவருக்கும் உமருக்கும் இடையில அத்தனை இடைவெளி இருந்தாலும் கூட அவர்களை ஐந்தாவது கலீஃபா என்று எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? அவர் அப்படியே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார். அப்ப இன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, மக்கள் தங்களது தலைவர்களாக இல்மு இல்லாதவர்களை எடுத்துக்கொள்வார்கள். தங்களில் உள்ள வீரர்களை, அற்பமானவர்களை தலைவர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. சரி, இப்ப நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்? எங்கேயே போயிட்டோம்? படைத்தளபதி அசூரத்து, அந்த சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அந்த தன்மையை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத், அது ஓதுறதே தனி சிறப்பு. திக்ருடைய நன்மை அந்த சூரா. அது திரும்ப திரும்ப நீங்க ஓதுறது அல்லாஹ்வை புகழ்ந்து துதி செய்வதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன் ஓதுற நன்மையோடு சேர்த்து திக்ருடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுடைய சிபத் அல்ல. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அமீரா இருந்தாங்க. என்னன்னு சொன்னா, சில அறிவிப்புகள்ல ரெண்டு மாதிரி வருது. ஒன்று, எந்த சூராவை ஆரம்பிச்சாலும் சரி, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஃபாத்திஹாவை முடிச்சுட்டு அடுத்த சூராவை ஆரம்பிச்சா குல் அல்லாஹு அஹத் ஓதிட்டு தான் அடுத்த சூரா ஆரம்பிக்கிறாரு. சில நேரத்தில் என்ன செய்யறாரு? சூராவை ஓதிட்டு குழுவல்லாகும் அது சூராவை செஞ்சிருந்தா ருக்கு போறாரு. பின்னாடி உள்ள முத்ததி எல்லாம் பஞ்சாயத்து வந்துட்டாங்க. ஆலிஷா ஒன்னு குழுவல்லாவது மட்டும் ஓதுங்க, இல்லைன்னா இன்னொரு சூறா ஓதுனீங்கல்ல அதை மட்டும் ஓதுங்க. அது என்ன, ஒன்னு குழுவல்லா சூறாவை முன்னாடி ஓதுனீங்க இல்லைன்னா பின்னாடி ஓதுனீங்க, இந்த மாதிரி வித்தியாசமா செய்யாதீங்க அப்படின்னா அவர் ஆலிம்சா வித்தியாசமான ஆலிம்சா. இஷ்டம்னா இப்படித்தான் தொழு வைப்பேன், இஷ்டம்னா இப்படித்தான் தொழு வைப்பேன், உங்களுக்கு இஷ்டம்னா தொழு வைக்கிறேன் இல்லன்னா யாரையாவது தொழு வச்சுங்கட்டா. சுபஹானல்ல, அவர்களுக்கு என்ன இந்த ஆலிம்சாவை தான் பிடிச்சிச்சு. ஏன்னா இவர் தான் குரான் அதிகமா படிச்சிருக்கிறார், வேற யாரும் இமாமத்து செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா குரான் அதிகம் தெரிந்தவர் இவர் தானே, இவருக்கு முன்னாடி நம்ம யாரை உட்படுத்துறது, சரி சகிச்சுக்கிட்டு கம்பு இருந்துப்போமே அப்படின்னு இருந்துகிட்டான். இருந்தாலும் படை மதீனாவுக்கு வந்ததோ இல்லையோ உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல கம்ப்ளைண்ட், யா ரசூலுல்லாஹ் இந்த அமீர் என்ன இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உட்காருங்க, என்ன அல்லாஹ்வே உங்களை பற்றி உங்களது தோழர்கள் இப்படி சொல்கிறார்களே, முறையிடுகிறார்களே, நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள், நீங்கள் அப்படி ஓதுவதற்கு என்ன காரணம்? தலையை தாழ்த்தியவராக அந்த தோழர் சொன்னார், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய ஸிஃபத் இந்த சூராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உஹிப்பு அன் அக்ரா பிஹா, நான் எப்போது ஓதினாலும் இதை ஓத நான் பிரியப்படுகிறேன், இதை ஓதாமல் நான் தொழுகின்ற காட்சிகளை முடிக்க எனக்கு விருப்பமில்லை. இந்த வார்த்தையை சொன்ன ஒன்று அல்லாவின் சுதர் சொல்லி சொன்னார்கள், அஹப்பல்லா அல்லாவுடைய நேசித்து விட்டான், அல்லாவுனை நேசித்து விட்டான், அல்லாவுடைய சிஃபத்தை நீ நேசித்ததால் அல்லாவுனை நேசித்து விட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, சுப்ஹான அல்லாஹி ரப்பில் ஆலமீன். சஹாபாக்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி சிறப்புகளையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தால் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுபஹான. இந்த வார்த்தையை கேட்கும் போது எப்பனாவது ஒருத்தன் எங்கேயாவது ஜீசஸ் காடன் எழுதியிருந்தா அல்லது இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று சொன்னா எழுதுனதையே பேசுறதையே காதல கேட்டீங்கன்னா என்று நீங்கள் சொல்லுங்கள். முடிந்தால் அவனுடைய கூப்பிட்டு ஜெய் நீ சொல்றது தப்புடா அல்லாஹ் குழந்தை என்று சொல்லுங்க. சூர ஆளு என்பதால கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அத்தனை விளக்கங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூரால சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஈசா நபி அற்புதமா படைக்கப்பட்டதை பார்த்து அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்றீங்களடா, ஆனா அறிவா இருக்கிறா. ஆதமை எப்படிடா நான் படைச்சேன், அத்தா இல்லாம பிறந்ததுனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய குழந்தை என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அப்ப ஆதமை நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறான், இன்னமா சில ஈசா சூரா ஆலிம்ரான் 59வது வசனம், ஈசாவுடைய தன்மை என்ன? அல்லாஹ்விடத்திலே கமசரி ஆதம், ஆதமை போன்று. கலகஹு மின் துராப், ஆதமை மண்ணிலிருந்து நேரடியாக படைத்தான். சும்மா கால லஹு குன் ஃபயகுன், ஆக என்று சொன்னான் ஆகிவிட்டான். அப்ப தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதமை படைத்தான், பெண்ணே இல்லாமல் ஹவ்வாவை படைத்தான், அந்த மாதிரி ஆணே இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசாவை அற்புதமாக படைத்திருக்கிறான். அவ்வளவுதானே தவிர அப்படி அற்புதமாக படைக்கப்பட்டதால் அவர்கள் அல்லாவிற்கு பிறந்த குழந்தையாகவோ அல்லது அல்லாஹ்தான் அப்படி அவருடைய உருவத்திலே பிறந்து விட்டதாக நீங்கள் நினைத்து விட்டால் உங்களை விட பெரிய முட்டால் யார் இருக்க முடியும், பெரிய அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல இரண்டு மிகப்பெரிய விஷயங்களை சொல்கிறான். ஒன்று, எனக்கு வான பூமி எல்லாம் சொந்தமாக இருக்கும் போது, எனக்கு அதிலே யாரும் கூட்டில்லாமல் இருக்கும் பொழுது நான் என் குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் என்ன செத்து போயிடுவேனா? இந்த வான பூமிக்கு அடுத்து வாரிசு தேவையா? நம்ம எதுக்கு குழந்தைய ஆசைப்படுறோம்? பொதுவா எல்லாரும் மக்கள் நம்ம மோட்டா போயிட்டா அடுத்து நமக்கு ஒரு வாரிசு இருக்கணுமே, நமக்கு பேரை சொல்றதுக்கு ஒரு வாரிசு இருக்கணுமே, ஒரு குழந்தை பேரை சொல்லணுமே அப்படிங்கிறதுதான் மனசு ஆசைப்படுவா? அந்த இருக்கு அந்த தேவையில்லையே. இரண்டாவது, அல்லாஹ்வும் மிகப்பெரிய படைத்த எஜமானன், நீங்கள் எல்லாம் அடிமைகள், உங்களிலே யாரை நான் எனது குழந்தையாக ஆக்குவேன், நான் உன்னை முடிவு செய்தால் ஆகி என்று சொல்வேன், ஆகிவிடும். அப்ப இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த கடுமையான வார்த்தையை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்வது இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. கபுரத் கலிமத்தன், வார்த்தையிலே மிகப்பெரிய அநியாயமான வார்த்தை இது. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அதனாலதான் சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ், தஸ்பீஹ்களிலேயே அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான தஸ்பீஹ். ஜிக்ர்கள்ல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுபோன்று தஸ்பீஹ்கள்ல சிறந்தது சுப்ஹானல்லாஹ். காலையில 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். அதிகப்படியா 2 நிமிஷம் ஆகும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் வெறும் 100 தடவை. அதிகப்படியா நீங்க எண்ணி பாருங்க, 2 நிமிஷம் ரொம்பவும் பொறுமையா சொன்னா 3 நிமிஷம் ஆகும். இதை நீங்க சொன்னீர்கள் என்றால் உங்களின் பாவங்கள் கடலின் நுரை போன்று இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். உங்களை விட சிறந்த அமல் செய்தவர் இருக்க மாட்டார். நீங்கள் சொன்னது போன்று சொல்லியவரை தவிர, அல்லது அதை விட அதிகமாக சொன்னவரை தவிர. வானவர்களுடைய தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அடுத்து وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله او تأتينا آية. அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வின் தகுதிக்கு மாற்றமாக எதிராக அல்லது அல்லாஹ்வின் தகுதியை குறைத்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆல அறிவில்லாதவர்கள், ஜாஹில்கள் என்று சொல்கிறான். சரியா இல்லையா? வக்கால் லதீன லா யஅலம், அறியாத ஜாஹில் மக்கள் சொல்கிறார்கள், லவ்லா யுகல்லிமுனல்லாஹ், என்ன ஒரு நபியை அனுப்பி அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வே நேரா நம்மள்கிட்ட சொல்லட்டுமே, இவ்வளவு பெரிய கொழுப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்கள்ட்ட நேரா பேசிட்டு நாங்க நம்பிக்கை கொள்றோம். நீங்க ஒரு அத்தாட்சி காட்டுற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு அத்தாட்சி அல்ல, நேரா அவனா காட்டணும். அல்ல எங்களுக்கு அத்தாட்சியை கொடுக்கட்டும். இந்த அவனுக்கு அத்தாட்சி எப்படி எல்லாம் கேட்டார்கள் நபியை பார்த்து, நபியே அப்படி நீங்க சொன்ன உடனே அப்படியே பூமி பிளந்து 6 ஓடணும். அப்படியே நீங்க சொன்ன உடனே அப்படியே கோட்டை வந்துடணும். உங்களுக்கு பின்னாடி எப்போதுமே தங்கம் வெள்ளி பெட்டி பெட்டியா கஜானாவா இருக்கணும். அல்லது நீங்க என்ன செய்ய, ஒரு ஏணி வச்சு வானத்துல இருங்க, நாங்க பார்த்துட்டே இருக்கோம். இப்படி வானத்துல போய் நீங்க ஒரு மலக்கு உங்களுக்கு ஒரு புக்கை கொடுக்க, நீங்க அந்த புக்கை வாங்க, அதை கொண்டு வந்து எங்க கையில கொண்டாந்து கொடுங்க, தொட்டு பார்த்துக்கலாம். அல்ல தெய்வம் தொட்டு மட்டும் போக மாட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னானுவ, இந்த மோட்டோ போனாங்கல்ல எல்லாரும் எழுப்புங்க, நீங்க எழுப்பி அவங்க எல்லாம் சொல்லட்டும், கபூர்ல வேதனை இருக்கு, நாங்க எல்லாம் ஆக்கிரத்தை பார்த்தோம் சொல்லிட்டு நாங்க நம்புறோம். என்ன அநியாயம்! பேச மாட்டானா அல்லது எங்களுக்கு ஒரு அத்தாட்சி வராதா என்று சொன்னார்கள் யார்? அறிவில்லாதவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்கு காலல்லதீன கபலிகும் மித்ல கௌலிஹிம் நபியே, இதுக்கு முன்னாடி உள்ள முட்டாள்களும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று ஒப்பாக இருக்கின்றன. அவன் எப்படி கேட்டுக்கிட்டவனோ அதே போலதான் இவனும் கேட்டுக்கிட்டவன். அவன் எப்படி அறிவில்லாதவனோ அதே போலதான் இவனும் அறிவில்லாதவன். அவன் எப்படி வேதத்தை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனும் இவனும் அப்படித்தான் வேதத்தை நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை நாம் விவரித்துத்தான் வைத்திருக்கிறேன். ஏன் இறந்து போனவங்க உயிரா ஆகிறது சந்தேகமா? அல்லாஹ் எத்தனை அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான்! பூமியை பாருங்கள், அது காய்ந்து இறந்து போனதற்கு பிறகு நீரை இறக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உயிர்ப்பிக்கவில்லையா? ஏன், நீ இல்லாமல் இருந்த போது உனக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கவில்லையா? ஒரு இறந்த ஒரு பொருளில் இருந்து உயிருள்ள ஒரு பொருளை அல்லாஹ் வெளியாக்கவில்லையா? இப்படி எத்தனை உதாரணங்களை அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன், ஆரம்பமாக படைத்தவனுக்கு அழித்ததற்கு பிறகு மீண்டும் படைப்பது சிரமமானதா? இப்படியெல்லாம் அல்லாஹ் அத்தாட்சிகளை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க நீங்கள் குதர்க்கத்தால் மறுக்கிறீர்கள், ஆணவத்தால் பெருமையால் மறுக்கிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தனது நபிக்கு ஆதரவாக சொல்கிறான், இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. நபியே, இந்த காஃபிர்கள் இப்படி பேசுவதால், உங்களை இகழ்வதால், அல்லாஹுவை இகழ்வதால், மார்க்கத்தை இகழ்வதால் நீங்கள் வருத்தப்படாதே. இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி, உண்மையான ஒரு தூதராக நாம் உண்மை அனுப்பி இருக்கிறோம். சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்ட ஒரு தூதராக நாம் உண்மை ஆக்கியிருக்கிறோம். பஷீரன் வ நதீரா, உங்களது கடமை என்ன? நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், மறுத்தவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். தனது செயலால், தனது கூற்றுகளால், தனது பாவத்தால் யார் நரகத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டார்களோ அந்த நரகவாசிகளை பற்றி நபியே நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு சொல்லிவிட்டான். எனவே நபியே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களது வேலையில நீங்கள் குறைவு செய்து விட்டதாக நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். ஏன்னா நபிக்கு அதுதான் பயமா இருந்துச்சு. எது பயமா இருந்துச்சு? நம்ம சரியா சொல்லலையோ, நம்ம எடுத்து வைக்கலையோ, நம்மளது குறையால் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையோ, நம்மள்ட பலவீனம், இதையே அவர் நினைத்தார்கள். அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மை, உண்மையை கொண்டு நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம். உங்களது கடமை நற்செய்தி சொல்வது, உங்களது கடமை அச்சம் போட்டு எச்சரிக்கை செய்வது. அந்த பாவிகள் பாவத்தால் நரகத்திற்கு உரித்தானவர்களாக உரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அதை பற்றி நபியை நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி அவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட முஃமின்களில் ஆக்கி அருள்வானாக. குதர்க்கங்களிலிருந்தும் நயவஞ்சகங்களிலிருந்தும் சந்தேகங்களிலிருந்தும் இன்னும் எல்லா விதமான உள்ளம் சார்ந்த உடல் சார்ந்த நோய்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்துவானாக, நமது ஈமானை பலப்படுத்துவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அலி வலக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 120வது வசனத்திலிருந்து பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.